ஓம் சிவாய நமஹ. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. 15 பாடல் முதல் 16 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இனி நம்ம பிரம்மானந்தத்துக்கு போவோம். நமக்கு முக்கியமா விசாரம் பண்றது பிரம்மானந்தம் தான். ஆனத்தை அனுபவிக்க உபாயம் என்ன? அங்க வந்து புண்ணியம், இங்க நம்ம என்ன சொல்றோம்? ஞானம். பிரம்மானந்தத்தை அனுபவிக்க ஞானம் உபாயம். ஞானம்தான் மார்க்கம். விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம்னு பார்த்தோம். புண்ணியம் இருந்தா லௌகிக சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். நான் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அறிவு தேவை, ஞானம் தேவை. இதை யார் சொன்னா? நீங்களாக கற்பனை பண்ணி சொல்கிறீர்களேன்னு சொன்னா, இந்த கருத்தை தான் இங்கு தாயுமானவரே சொல்லியிருக்கார். இதே பாடல்ல தான் எங்க சொல்லி இருக்கின்றார்னா, துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். இங்க என்ன சொல்றார்? நான் இருளை களைந்தேன், இருள் என்கின்ற கலையை களைந்தேன்னு சொல்றார். இருள்னு சொன்னாவே அறியாமைன்னு அர்த்தம். சாஸ்திரத்துல எப்பொழுதெல்லாம் அறியாமையை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் இருளத்தான் உதாரணமா சொல்லுவோம். எப்பொழுதெல்லாம் ஞானத்தை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் வெளிச்சத்தை உதாரணமா சொல்லுவோம். அப்ப இருளை களைதல். இப்போ ஒரு இடத்துல இருள் இருக்கு, அந்த இருளை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கு, வேற உபாயமே கிடையாது. இருளை நீக்கணும்னு என்ன உபாயம்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஒளிதான் இருளுக்கு பகைவன். ஒளிய மறைக்கணும்னா இருள். அப்படி இப்ப அறியாமை இருள் என்றால், இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? இருளை நீக்கிறதுக்கு ஒளிய தவிர வேற உபாயம் இல்லையோ, அதே போல அறியாமையை நீக்கிறதுக்கு அறிவை தவிர வேறு உபாயம் இல்லை. அஞ்ஞானம் ஞானத்தால தான் நீங்கும். அப்படி அஞ்ஞானத்தை நீக்கி பார்த்தேன்னு சொன்னார். எதன் மூலமாக? அறிவின் மூலமாக. ஆகவே நான் பிரம்மானந்தத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த பிரம்மானந்தத்தை ஞானத்தினால் தான் அடைய முடியும். இனி எப்படிப்பட்ட ஞானம் என்றால், பிரம்ம ஞானத்தினால் தான் அடைய முடியும். அந்த பிரம்மன் யார்? அந்த பிரம்மத்துக்கு எனக்கு உள்ள சம்பந்தம் என்ன? அந்த பிரம்மத்தில் ஏற்றி வைத்த இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையானது என்கின்ற பிரம்ம ஞானத்தினால் தான் நாம வந்து பிரம்மானந்தத்தை அடைய முடியும். இப்ப பிரம்மானந்தத்துக்கு உபாயம் பிரம்ம ஞானம். இப்ப நம்ம விஷயானந்தத்துல என்ன செய்தோம்? நேரடியா எனக்கு ஒரு விஷயத்திலிருந்து சுகம் வரணும்னு சொன்னா, என் கையில ஒரு பொருள் இருக்கு, பொருள் இருந்துட்டா நமக்கு சுகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது தவறான கருத்து. பொருள் கையில் இருந்தாலும் அது துக்கத்தை கொடுக்கலாம், அது சுகத்தை கொடுக்கும் நினைச்சு கையில வச்சிருப்போம், துக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பொருள் கிட்ட இருந்து எனக்கு இன்பம் வரணும்னா புண்ணியம் இருக்கணும். அதே போல அந்த புண்ணியத்துக்கு என்ன உபாயம்னு பார்த்தோம். அப்படி ரெண்டு உபாயமா போனோம். அதே போல இங்கு பிரம்மன் இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா அந்த பிரம்மன் கிட்ட இருந்து எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும்னா அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் தேவை. இனி அடுத்த கேள்வி என்ன? புண்ணியத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்டோமோ, அதே போல ஞானத்திற்கு உபாயம் என்ன? அது அடுத்த கேள்வி. ஏன்னா ஞானம் கிடைச்சா எனக்கு பிரம்மானந்தம் கிடைச்சது. பிரம்மத்தை பற்றிய அறிவு எனக்கு கிடைத்தால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? பிரம்மானந்தம் எனக்கு கிடைக்கும். பிரம்மங்கிட்ட இருக்கிற ஆனந்த சுரூபம் எனக்கு கிடைக்கும். இனி அந்த பிரம்மானந்தத்தை அடைய ஞானம் தேவை. ஞானத்திற்கு என்ன உபாயம்? அங்க நம்ம ரெண்டு உபாயத்தை சொல்றோம். ஒரு உபாயம் வந்து குரு சாஸ்திரம். ஒரு உபாயம் குருவும் சாஸ்திரமும் உபாயம். ஏன்னா இந்த இருவரும் தான் என்ன செய்கிறார்கள்? பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிக்கின்றார்கள். ஏன்னா வேற எதுவுமே பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிப்பதில்லை. இப்ப வேதாந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் ஜடமா இருக்கிறதுனால ஆசிரியர் தேவைப்படுகிறது. இப்ப ஆசிரியர் வந்து குருவானவர் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து விளக்குகின்றார். அது ஒரு உபாயம். இனி ஒரு உபாயம் என்னவென்றால், அதை கேட்கின்ற மாணவன் இருக்கின்றானே, அந்த மாணவனுடைய மனதில் அடைந்துள்ள பக்குவம், அத வந்து அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்ற. அதிகாரித்துவம் என்றால் சிஷ்யங்கிட்ட இருக்க வேண்டிய யோக்கியதா. அது இரண்டாவது உபாயம். இப்ப முதல் உபாயம் இந்த ரெண்டு ஞானத்துக்கு உபாயம். இப்ப சிஷ்யனிடம் இருக்கின்ற தகுதி, அந்த தகுதியுடன் குருவிடமும் சாஸ்திரத்திடமும் சென்றால் ஞானம் ஏற்படும். இதுல வந்து எனக்கு தகுதி இருக்கு, ஞானம் தானாக வரணும்னாலும் வராது. எந்த ஒரு அறிவுமே அறிவினுடைய அறிவை கொடுக்கின்ற கருவியின் மூலமா வரும். சரி, தகுதி என்ன பெரிய தகுதி? நான் குரு கிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறேன்னு 30 வருஷம் 40 வருஷம் படிச்சாலும் தகுதி இல்லாமல் படித்தால் ஞானம் வராது. என்ன, சில பேர் வந்து ஒரு அவர் 30 வருஷம் படிச்சுட்டார், உன்ன துக்கியத்தான் இருக்கார், அவருக்கு உன்ன பிரம்மானந்தம் கிடைக்கலையே, அதனால நான் வந்து சாஸ்திரம் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தகுதியுடன் படிக்க வேண்டும், அதுதான் உபாயம். அப்ப இந்த பிரம்மானந்தத்துக்கு மார்க்கம் என்னவென்றால் நம்மை தூய்மைப்படுத்தி பிறகு சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுதல். அப்படின்னா நான் தூய்மைப்படுத்திட்டு வர்றேன், அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம தான் தூய்மை ஆகலையேன்னா, சாஸ்திரம் படிக்கிறதே ஒரு விதமான தூய்மை தான். இங்க வந்து நம்ம பஜனை பண்றது, பூஜை பண்றது, கோயிலுக்குள்ள வர்றது, இதுவே நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனைகள் தான். அப்படி நம்மை தூய்மைப்படுத்தி சாஸ்திர விசாரம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா பிரம்மானந்தம் கிடைக்கும். இனி இந்த பிரம்மானந்தம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பிரம்மன் பூர்ணஸ்வரூபமானது, இந்த பிரம்மன் பிளவுபடாதது என்று அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு மனதில் தோன்றினால், அந்த மனதினால் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தினால மனசுக்கு வர்ற ஒரு நிறைவைத்தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். பொதுவ விஷயானந்தத்துல விஷயத்தை அனுபவிச்சு ஆனந்தத்தை அடையறோம். அப்ப பிரம்மானந்தத்துல பிரம்மத்தையும் நாம அனுபவிச்சு அடையறமான்னு சொன்னா, அந்த பிரம்மன் அனுபவிப்பவனாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் பிரம்மன், நான் பூர்ணமானவன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற அறிவு தான் இங்கு பிரம்மானந்தம் சொல்றோம். அப்ப இந்த பிரம்மானந்தம் வந்து அனுபவிக்க கூடியதுதான். ஆனா விஷயானந்தத்தை போல ஒரு நம்ம வந்து இந்திரியங்களினால அதோட சம்பந்தம் வச்சு அனுபவிக்கிறது அல்ல. பிறகு நானே நிறைவானவன் என்ற அறிவினால் தோன்றுகின்ற மன நிறைவு. இப்ப பிரம்மானந்தத்தை என்னன்னு சொல்லலாம், மன நிறைவு. பூர்ணமான மன நிறைவைத்தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். இப்ப இந்த பிரம்மானந்தம்ங்கிறது ஒரு பிரம்மத்தை அனுபவிச்சு வர்றதில்லை, காரணம் இந்த பிரம்மனே நானாக இருக்கின்றேன். இப்ப இந்த ஆனந்தத்தை மன நிறைவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இந்த உலகத்துல யாருமே இதை பறிக்க முடியாது. நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த கல்வியினுடைய பெருமைன்னு சொல்லி, இந்த கல்வி நம்ம கிட்ட வந்துட்டா கல்வனால் களவாட முடியாது, செல்வம் களவாடப்படும், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல இந்த அறிவு இருக்கல்லவா, இந்த அறிவை யாருமே நம்ம இடத்துல இருந்து திருட முடியாது. பொருளையாவது யாருக்காவது கொடுத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிறது போயிரும். அப்ப நம்ம வந்து குருவானவர் சிஷியனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டா அது போயிருமான்னு சொன்னா கிடையாது. ஈவன் தவம் செய்திருந்தால் அந்த தவத்தினுடைய பலனை கொடுத்துட்டு தவம் இல்லாம போலாம். ஆனா இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க அதுல நிஷ்டைதான் அவருக்கு வருமே தவிர இந்த ஞானம் வந்து நமக்கு சென்று விடாது. அப்ப பிரம்மானந்தம் என்பது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற முழு நிறைவு, அந்த நிறைவு தான் பிரம்மானந்தம். இந்த நிறைவை நம்ம அடையணும்னு சொன்னா அதற்கு மார்க்கம் நம்மை நாம தகுதிப்படுத்தி பிறகு அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைதல். அந்த அறிவை அடையணும்னா கேட்கணும். அவ்வளவு சுலபமா நம்ம யாருகிட்டையும் காதை கொடுத்துட மாட்டோம். நம்ம யாராவது சுலபமா காதை கொடுத்துருவோமா யாருகிட்டையாவது? அது காரணம் அந்த அகங்காரம் இருக்கே, அது இனியொருத்தருக்கிட்ட அவ்வளவு சுலபமா பெண்ட் ஆகாது. சரியான இடத்துல ஸ்ரத்த வரணும்னா சித்த சுத்தி ரொம்ப தேவை. அப்படி தூய்மையான மனதை அடைந்து அதன் விளைவாக விசாரத்தில் ஈடுபட்டு, அந்த விசாரத்தை சில பேர் 10 வருஷம் ஈடுபடலாம், சில பேர் 1 நாள் ஈடுபடலாம். இப்படியாவது அந்த விசாரத்தை நமக்குள் செய்து அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைந்தால் நமக்கு பிரம்மானந்தம் கிடைக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த பிரம்மானந்தத்தை இங்க வந்து சிவானந்தம்னு சொல்லியிருக்கார், அந்த சிவானந்த பூமியை இருந்து விளைகின்ற பயிரான ஆனந்தத்தை அடைய நான் துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். அந்த இருள்ங்கிற கலையை களைஞ்சு பார்த்ததற்கு பிறகு ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன். நான் பார்க்கறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மன் தான். நான் என்ன ஆனந்த சுரூபின்னு தெரிஞ்சிட்டா நான் பார்க்கறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மன் தான். அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப அழகா நம்மளுடைய சம்பிரதாயத்துல நடராஜர் வந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் சொல்லி வச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த மகிழ்ச்சியில அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கின்றாராம். அப்படி ஆனந்த தாண்டவம் சொல்லுவார். அப்படி பார்க்கறதெல்லாம் இந்த உலகமே இறைவனுடைய ஆனந்தத்தினுடைய தாண்டவம். அப்படி பார்க்கறதெல்லாம் அவனுடைய கலை. அவனுடைய கலைன்னு அவனுடைய அழகு, அவனுடைய அவனுடைய ஆனந்த சுரூபந்தான். இப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப என்ன சொல்ற, முன்ன வந்து இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் நிந்திச்சிருக்கார் தாயுமானவர். இது முன்னாடி பாடல எல்லாம் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் சிலதெல்லாம் ரொம்ப இழிவாக பேசியிருக்கின்றார். அதெல்லாம் வைராகியம் வர்றதுக்காக. இனி அடுத்ததும் பேச போற இந்த பாடல்லையே நம்ம மீண்டும் பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல நான் பிரம்மானந்தத்தை அடைந்த பிறகு இந்த உலகத்தை பார்த்த பின் இந்த உலகத்துல அந்த பிரம்மத்தை தவிர அவன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன்னு சொல்லி மிக அழகான பாடல். இது சென்ற பாடலினுடைய விளக்கம் போல. அதாவது விளைந்த சுகத்தை என்னென்று சொல்வேன்னு சொல்லிட்டு விளையும் சிவானந்த பூமின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சிவானந்த பூமி விளைகின்ற அந்த பிரம்மனிடம் நான் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைந்துள்ளேன் என்று கூறினார். இனி நம்ம அடுத்த 16வது பாடலுக்கு செல்லலாம். கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. போன பாடல்ல இவர் பேசிய கருத்துக்கு இந்த பாடல்ல உடனே டாபிக் மாறுறார். காரணம் என்ன, அவ்வளவு சுலபமா பிரம்மானந்தத்தை அடைய முடியுமா? அதுக்கு நம்ம பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா. இந்த பிரம்மானந்தத்தை அடையணும்னு சொன்னா சாஸ்திரம் குருவும் கூட சுலபமா நமக்கு கிடைச்சிடும். இப்ப எல்லாம் டேப் ரிகார்ட்லயும் கூட குரு கிடைச்சிருவாள், ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனால் நம்ம சித்த சுத்தி பண்ணணுமே, அது ரொம்ப அவசியம். அந்த சித்த சுத்தியில ரொம்ப முக்கியமானது வந்து வைராக்கியம் என்று சொல்லப்படும். என்னதான் விசாரம் பண்ண அறிவு நமக்கு வந்துடும், ஆனாலும் இந்த வைராகியம் அவ்வளவு சுலபமாக நமக்கு வருவதில்லை. ஆகவே வைராகியத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த பாடலை தாய்மானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன, நமக்கு சித்த சுத்தியுடன் தான் வேதாந்தத்தை அணுகணும்னு பார்த்தோம். அந்த சித்த சுத்தியில முக்கியமான அம்சம் வந்து வைராகியம்தான். அந்த வைராகியம் வர வேண்டும் என்றால் நமக்கு சில விவேகம் அறிவு தேவை, அதை இங்கு கொடுக்கின்றார். இப்ப முன் பாடல்ல என்ன சொன்னார், ஐயன் கலையன்றி வேறென்றும் கண்டிலேன்னு சொன்னவர் இனி இந்த உலகத்தை எல்லாத்தையும் நிந்திக்க போகின்றார். உடனே மாறுறார். இப்ப என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்படி வந்து விட்டாரேனா, அவர் வந்து அந்த கலையை தவிர வேற ஒன்னையும் பார்க்கல, நமக்கு காட்டுவதற்காக வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இப்பொழுது இந்த பாடல். இங்கு நம்ம இதனுடைய பொழிப்புரையை பார்த்து பிறகு விளக்கத்திற்கு வரலாம். என்ன சொல்றார், கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. இங்க கண்டார் என்ற சொல்லுக்கு பொருள் விவேகத்தை உடையவர்கள், அறிவை உடையவர்களுக்கு. எப்படிப்பட்ட அறிவுனா பிரம்ம ஞானம் அல்ல, இந்த உலகத்தை பற்றிய அறிவை உடையவர்களுக்கு. இந்த உலகத்தை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அறிவை உடையவர்களுக்கு நகைப்பு உயிர் வாழ்க்கை. இந்த உயிர் வாழ்க்கை வந்து இந்த ஜீவிதம் இருக்கே இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, அது சிரிப்புக்கு நகைப்புக்கு உகந்தது. ரொம்ப சீப்பானதுன்னு சொல்ற யாருக்கு, அறிவுடையவர்களுக்கு. இந்த வாழ்க்கையே ஒரு நகைப்புக்கு சமம் அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த முழு பாடல்லையே இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவத்தை சொல்றார். அதான் சாரம், இந்த உலகம் வந்து நிலையற்றது. இந்த நிலையற்ற உலகத்தை விஷயானந்தத்தை நாடிக்கொண்டு இருக்காதீர்கள். அதத்தான் இங்க சொல்ற, விஷயானந்தத்துல வைராகியம் வந்தா தான் பிரம்மானந்தத்துக்கு வர முடியும். ஆகவே இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை கூறுகின்றார். வள்ளுவரும் நிலையாமையை பற்றி எல்லாம் பேசி இருக்கின்றார். அப்படி இந்த நிலையாமையை இங்க பேசும் பொழுது சொல்றார், கண்டார் என்றால் இந்த உலகத்தை சற்று ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு உயிர் வாழ்க்கை நகைப்பு, இது வந்து சிரிப்புக்கு உரியது. இந்த உயிர் வாழ்க்கை வந்து சிரிக்கத்தக்கது. இந்த குழந்தைகள் வந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும், அது ஒரு வீடு கட்டும், அது ஒரு இலையை வச்சு சாப்பாடு பண்ற மாதிரி பண்ணும், எல்லாம் பரிமாறிட்டு சாப்பிடும். இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்றோம், சிரிக்கிறோம், அவ்வளவுதான். காரணம் என்ன, கற்பனையில இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. பிறகு என்ன பண்ணும் தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா கட்டின வீட்டை மேல ஏறி முதிச்சு எல்லாம் அழிச்சிட்டு வந்துடும். அப்படி இந்த மண் எல்லாம் கொட்டி இருந்தா குழந்தைய விளையாடுறது போல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சிரிப்போம். அது ஒரு இலைய வச்சுட்டு, அது ஒரு சாதம்னு வச்சுட்டு, ரசம்னு வச்சுட்டு பண்ணும் போது அது எப்படி ஒரு சிரிப்புக்கு உரியதோ அதே போலதான் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை தெரிந்தவர்களுக்கு இந்த உலகமே ஒரு நகைப்புக்கு உரியது. ஒரு சுவாமி கிட்ட போய் ஒருவர் கேட்டார், நீங்க ஏன் டெலிவிஷன் எல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொல்றார், நான் கண்ணை திறந்து பாக்குறதே சீரியல் மாதிரிதான் இருக்கு, இந்த உலகமே சீரியலா தான் ஓடிட்டு இருக்கு, புதுசா பொய்யான சீரியலை வேற பார்க்கணுமா, பாக்குறதெல்லாம் ஒரு சீரியல் தானே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மேகா சீரியல் தான். அப்படி அதுக்கு போய் புதுசா இனியொரு கற்பனையா ஒன்ன பார்க்கணுமா. அது போல இது எப்படின்னா ஒவ்வொருவருடைய ஜீவிதமே நகைப்புக்கு உரியது. கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை. பிறகு இரு கண்காண நீங்கவும் கண்டோம். அதாவது ஒருவர் பெருசா கற்பனை பண்ணிட்டு இருக்கார், இது வேணும், இந்த ஸ்கீம்ல பணத்தை போடலாம், அந்த ஸ்கீம்ல பணத்தை போடலாம்னா, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா நீங்கவும் கண்டோம், அவ்வளவுதான், அவர் தூக்கி போக எடுத்தது இருக்கு. அப்படி வாழ்க்கை அவ்வளவு அநித்தியமாக இருக்கின்றது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம். இது இரு கண்காணன்னா அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த வாழ்க்கை வந்து அது நிலையற்ற தன்மையாக சென்று விடுகிறது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம்னா ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கு, ஆள் வந்து போயிடுற. இந்த சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையை ஒரு படத்தில் எடுத்தார்கள். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சீன் வருது. சங்கர சிறு வயதில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை பார்க்கற மாதிரி அங்கு ஒரு கற்பனை செய்து அந்த படத்தை எடுத்தார்கள். அதாவது சிறு பையனா இருக்கும்போது அந்த காலத்துல தெரு நாடகத்துல எதை போடுவாங்கன்னா உபனிஷத்து தான் போடுவார்கள். அப்படி கட்டோ உபனிஷத்து வந்து தெரு நாடகமா இருக்கு. அங்க வந்து யமதர்ம ராஜாவா ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான். பிறகு வந்து அதுக்கு அடுத்த நாள் அவர் அப்படி நடந்து போகும்போது அவன் செத்து கிடக்குறானா, அவனை சுத்தி நாலு பேர் அழுதுட்டு இருக்காங்களாம். இதை அவர் பார்க்கிறாரு, நேத்து தான் இவன் யமதர்ம ராஜாவா நடிச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு இவன் செத்து கிடக்குறானே, இவனே போயிட்டானே யம தர்மராஜா கையிலன்னு சொல்லி பாக்குற மாதிரி ஒரு காட்சி. அதாவது இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, இத பார்த்த உடனே அவருக்கு ஒரு நிலையாமை வந்துதான். யமதர்மன் ஆடிட்டு இருந்தவனுடைய நிலை என்னன்னா அவன் யமனுக்கு சென்று விட்டான். அப்படி இரு கண்காண நீங்கவும் கண்டோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது சென்று விடுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை எதை போல், துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும். இது வந்து உறக்கத்தை போல, நம்ம உறங்குறோம், நிச்சயம் கிடையாது எந்திரிப்போம்னு சொல்லு. எப்ப வேணாலும் பூகம்பம் வரலாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா நமக்கு அவ்வளவு ஒரு நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு தூரம் நமக்கு பக்குவம் அடைஞ்சிடுது போல் இருக்கு. இதே பூகம்பம் வெளிநாட்டுல வந்திருந்த என்ன சொல்கிறார்கள், வெடிவெடி யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்களாம், நம்ம கொஞ்ச நேரத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவு சந்தோஷமா. அப்படி ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம வீழ்ந்து இந்த உலகத்திலிருந்து போயிருக்கலாம், ஆனா ஏதோ நமக்கு பிராரப்தம் இருக்கு, உன்ன இருந்து கொண்டு இருக்கும். அப்படி துயில் தான், இது வந்து ஒரு கனவு போல, உறக்கம் போல. கொண்டார் போல் போனாலும் போகும், தூங்க போனா அது போல வாழ்க்கை எப்ப வேணாலும் போலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில இதில் இந்த வாழ்க்கையில குணமேது நலமேது கூறாய், இதுல என்ன குணம் இருக்கு என்ன நலம் இருக்கு கூறாய் நீ தோழி கேக்குற, நீ சொல்லுதான் பார்ப்போம் என்ன குணம் இருக்கு. என்ன குணம்னா இதுல என்ன உண்மையான சுகம் இருக்கின்றது, இன்பம் இருக்கின்றது, பிறகு என்ன நலம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில விஷயானந்தத்துல இருந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையில என்னதான் சுகம் இருக்கு நீ கூறாய் என்று கொஞ்சம் நம்மை தட்டி எழுப்புகின்றார். இந்த உலகம், பொருள், பணம், அப்புறம் மற்ற உறவினர்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றாயே, இது மிக மிக அநித்தியமாக நிலையற்றதாக இருக்கின்றது என்று வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பாடல். மிக எளிமையான பாடல் தான். இப்ப இந்த பாடலை மீண்டும் பார்த்தோம்னா, கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை வந்து இது வந்து ஒரு வேடிக்கை ஆனது, ஒரு விளையாட்டு ஆனது, ஒரு சிரிப்புக்கு நகைப்புக்கு உரியது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம், இரு கண்ணுன்னு சொல்ற நம்ம ரெண்டு கண்ல பார்த்துட்டு இருக்க எல்லோருமே சென்று விடுகிறார்கள், மடிந்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும், இப்ப உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் போல இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று விடலாம். இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி, இதுல என்னதான் குணம் இருக்கு என்னதான் நலம் இருக்கின்றது என்று இப்ப இந்த பாடலினுடைய இனி விசாரத்திற்கு வரலாம். இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன சொல்கிறார்னு சொன்னா, வைராகியத்தை நமக்கு போதிக்கின்றார். இப்ப எதுல வைராகியம் வரணும்? நம்ம சென்ற பாடல்ல பாற்ற விசாரத்தையே துணையா எடுத்துக்கொண்டு விஷயானந்தத்துல வைராகியம் வந்து பிரம்மானந்தத்திற்கு நம்ம வர வேண்டும். இப்ப விஷயானந்தத்துல வைராகியம் வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம எதை விடணும்? விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதை விட்டுட்டு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை எடுத்துக்கணும். நம்ம அதையும் சேர்ந்து பார்த்திருக்கோம். விஷயானந்தத்துக்கு என்ன உபாயம்னா புண்ணிய உபாயம். புண்ணியம் வேணும்னு சொன்னா விதவிதமான தர்ம காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இனி விஷயானந்தத்தை விடுத்து பிரம்மானந்தத்துக்கு வர வேண்டும் சொன்னா அதுலயும் நமக்கு புண்ணியம் தேவைப்படுது. அந்த புண்ணியம் வந்து சுகத்துக்காக அல்ல, அந்த புண்ணியம் சித்த சுத்திக்காக தேவைப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னா கர்மயோகத்தில் ஆரம்பிச்சு நமக்கு எனக்கு புண்ணியம் எல்லாம் வேண்டாம் சுகம் எல்லாம் வேண்டாம்னு அந்த சங்கல்பத்தை துறந்து நம்ம ஒரு கர்மம் பண்றோம்னா அதனால எனக்கு பணம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம், பிறகு என்ன தேவை சித்த சுத்தி தான் வேண்டும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அதுதான் நமக்கு உபாயம். இப்ப இங்க என்ன இவர் போதிக்கின்றார், நமக்கு வந்து விஷயானந்தத்திலிருந்து பிரம்மானந்தத்துக்கு வரணும்னா சித்த சுத்தி, அதுல முக்கிய பங்கு வைராகியம்னு பார்த்தோம். இப்ப வைராகியம்ங்கிறது என்ன என்றால் இங்கு சொன்ன விவேகத்திலிருந்து உதிப்பதுதான் வைராகியம். இந்த வைராகியம் பலவிதமான வைராகியம் இருக்கு. இப்போ ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்ன இழந்து விடுகின்றார், அல்லது சில விஷயத்தை அடைவதற்கான சக்தி இவரிடம் இல்லை, விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இவர் இல்லை, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கோ பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை. உடனே அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை நமக்கு தெரியுமே, இதை நம்ம அடைய முடியலன்னா அதுல குறை சொல்லிட்டு போயிடுறது, ஏன்னா நம்மால அடைய முடியவில்லை. அப்படி இந்த வைராகியமானது தோல்வியினால் வரலாம், சோர்வுல வரலாம், அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை, அதனால முடியாதுங்கிறதுனால வைராகிய அதனால என்ன செய்யலாம், அந்த நேரத்துல ஒரு வெறுப்புணர்வு வரலாம். அப்படித்தான் சிலர் வந்து சொல்கிறார்கள், சந்நியாசமே எதற்குனா நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லையா போய் சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லுகிறார்கள். அது அதுவல்ல, அது வந்து ஒரு சந்நியாசம் அல்ல. சந்நியாசம்ங்கிறது இந்த உலகத்துல எதை வேணாலும் அடையலாம், பொருளை அடையலாம் புகழை அடையலாம் எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் என்னுடைய முயற்சி அதுல நான் செலவிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அறிவினால வந்தாதான் அது வைராகியம். பிறகு அப்பொழுது வந்த தோல்வியினாலேயோ அல்லது இயலாமையினால் வந்தா அதை நம்ம வைராகியம் சொல்வதில்லை. அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மசான வைராகியம் சொல்லிடுவோம், சுடுகாடு வரை இருக்கிற வைராகியம். அது வந்து யாராவது இறந்துட்டா அப்பதான் போய் பாருங்க அவங்க இடம், எல்லா தத்துவமும் பேசுவார்கள். எது வரைக்கும்னா சுடுகாட்டுல விட்டுட்டு பிறகு அந்த வைராகியத்தையும் சுடுகாட்டிலேயே விட்டுட்டு வந்து விடுவார்கள். அது வரைக்கும் தான் அந்த வைராகியம் இருக்கும். அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி விவேகத்திலிருந்து வைராகியம் உற்பத்தி ஆகணும். அது என்ன விவேகம்ங்கிறது தான் இங்க சொல்கின்றார்கள். அதாவது நிலையாமையை பார்த்தல், இந்த நிலையாமையை உணர்கின்ற விவேகம். வள்ளுவர் வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தோடு நிலையாமையை சொல்றார். அதாவது பொருள் நமக்கு வரும் பொழுது எப்படி வருமா, சபை நிறைவது போல் வரும்னு சொல்றார். ஒரு சபை வந்து நிறைவது எப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் வருவார், அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இனி ஒருவர் வருவார், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் சபை நிறையும். நம்ம வேதாந்த கிளாஸுக்கு அப்படி சபை நிறைய கூடாது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி சபை இருக்கணும், முழுமையா இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேர் இருந்தா தான் சொல்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி நன்மை. இந்த இசை கச்சேரி சபை வேணா அப்படி வேணா நிறைஞ்சிட்டு போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நிறையுமா. அப்படி பொருள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருமா. ஆனா சபை எப்படி களையும்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்துல யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படியே வெறிச்சோடி கிடக்கும், அப்படி எல்லாம் சென்று விடுவார்கள். அப்படி வள்ளுவர் சொல்றார், நமக்கு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் சபை நிறைவது போல, நம்மை விட்டு போக ஆரம்பிச்சதுன்னு சொன்னா சபை களைவது போலன்னு சொல்றார். அப்படி சபை எப்படி முடிஞ்ச உடனே எல்லாம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம ஓடிடுறோம், அப்படி இந்த உலகம் நிலையாமையை பற்றி அவர் சொல்கின்றார். இப்படி இந்த உலகம் அவ்வளவு நிலையற்றது, இதுல போய் குணம் இல்லை நலம் இல்லை, ஆகவே எதுல குணமும் நலமும் இருக்கின்றதோ அதை நாட வேண்டும். அது என்னன்னா அது பிரம்மானந்தம் என்று நமக்கு வைராகியத்திற்காக இந்த பாடலை கூறினார். இனி நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.